உலக தமிழர்களே வணக்கம். அறியாமை இருளகற்றிய அறிவாசான் தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாரங்கும் பரப்பி வரும் திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் வழிகாட்டுதலில் பல்வேறு ஊடகங்களையும் பயன்படுத்தி வருகிறது. தந்தை பெரியாரின் குரலை இளைய தலைமுறையினர் கேட்பதற்கு வாய்ப்பாக பெரியார் .org இணையதளத்தில் தந்தை பெரியாரின் இந்த உரை வெளியிடப்படுகிறது. சூத்திர பட்டத்தை சுட்டரித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கி 17/12/1973 கும்பகோணம் நகரில் ஆற்றிய உரை.
இந்த கும்பகோணம் மாநகரிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது சென்ற சில நாடுகளுக்கு முன் சென்னையில் நடந்த இழி ஒழிப்பு மகாநாட்டின் தீர்மானங்களை மக்களுக்கு விளக்கவும் அந்த தீர்மானத்தின்படி நடைபெறவிருக்கும் போராட்ட கிளர்ச்சியிலே மக்கள் நல்ல வண்ண சிந்தித்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவும் கூட்டப்பட்டிருக்கு. அவசரத்திலே கூட்டப்பட்ட மகாநாடு என்றாலும் நல்ல அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது தெரியும்படி வந்திருக்கிறீர்கள். விஷயத்தை பற்றி எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் உங்களுக்கு நல்ல வண்ணம் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அதேதான் நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். என்றாலும் நீங்கள் நான் சொல்வதையும் எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் சொன்ன விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். உடனே நம்பி விடாதீர்கள். நல்ல வண்ணம் சிந்தித்து சரியா தப்பா அவசியம் தானா அல்லவா கடமை என்ன என்றது எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த படி நடவுங்கள். விஷயம் சற்று தீவிரமானது. நடப்போ ரொம்பவும் துறவீரமானது. கவிச்சு பலன் சாகிறதா வாழ்றதா என்றதை பொறுத்து ஆண்களாலே எல்லோரும் அவசரப்பட்டு முடிவு கொள்ளாமல் நல்ல வண்ணம் சிந்தித்து சரி என்று பட்டால் மனிதத்தன்மையோடு உங்களால் ஆன காரியங்கள் எல்லாம் உதவியெல்லாம் செய்ய வேண்டும். தோழர்களே, இப்போ மகாநாடு என்று போட்டோம், கிளர்ச்சி என்று போட்டோம். என்ன எப்படி ஒழிக்கிறது, என்ன செய்யறது என்பதற்கு ஐயோ இப்ப மகாநாடு என்பதிலே முக்கியமான கருத்தில் நீங்கள் கொள்ள வேண்டியது, சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், இந்தியா முழுமையிலும் என்று சொல்லலாம், சொல்ல போற கருத்து. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற உணர்ச்சியிலே 8 10 கூட மற்ற மாகாணங்களில் இருக்காது. நமக்குத்தான் இருக்கிறதாக அர்த்தம். அதுவும் உண்மையாக இருக்குது என்று சொல்ல முடியாது. ஏதோ எடுத்து ஜனங்க பேசுறதுனாலே நாமளும் மஞ்சள் என்று காட்டிக்கொள்ள ஏதாவது காட்டிக்கலாம் என்ற எண்ணம் தான் வெகு பேருக்கு இருக்கும். சிலருக்கு இருக்கும் உண்மையா. அப்படி இருக்கிற காரியம் என்ன என்றால், நம்முடைய நாட்டில தமிழ்நாட்டில இந்தியாவில இருந்து சொல்லணும், இந்தியாவை புதிய முதல்லையே சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டில தமிழ்நாட்டின் பழங்குடி மக்களாகிய திராவிட சமுதாயம், நம்ம நாட்டுக்கும் பேர் திராவிட நாடு என்று, நம்ம சமுதாயத்துக்கும் பேர் திராவிட சமுதாயம் என்று. ஆனால் திராவிட நாடு திராவிட சமுதாயம் என்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, ஆந்திர நாடு சேர்ந்திருக்கிறோம், கர்நாடக நாடு என்கிற கன்னட நாடு சேர்ந்திருக்கிறோம், கேரள நாடு என்கிற மலையாள நாடு சேர்ந்திருக்கு. ஆனாலும் இந்த தமிழ்நாடு தவிர்த்து நான் சொன்ன மற்ற மூன்று நாடுகளில் திராவிடர் என்கிற உணர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு இல்லை. அது நல்ல அளவுக்கு ஆரியத்தோடு கலந்து விட்டது. இங்கேயும் அப்படித்தான். ஆனால் இதை விட அந்த நாடுகள் ஆரிய சார்பாகவே போயிட்டது. அவங்க மொழியில பெரும் ஆரியம், கருத்தில் ஆரியம், அப்புறம் மத சம்பந்தமான காரியங்களிலேயும் ஆரியம். ஆனால் நமக்கு தோன்றுகிற அளவுக்கு அவங்களுக்கு தோன்றுமாங்கிறது யோசிச்சு சொல்ல வேண்டிய காரியம். திராவிட நாட்டுக்கரியா இப்படி இருக்குமானால் திராவிட நாட்டை விட்டா பாக்கிக்கு ஆரிய நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அங்க திராவிட சம்பந்தமே இல்லை, எல்லாம் ஆரியம். அவர்களுக்கு திராவிட நாட்டில் இருக்கிறவர்களுக்கு உள்ள உணர்ச்சி நூத்துல பத்து பங்கு கூட இருக்காது. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. நாம சொன்னா தெரியும் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில நாம கொஞ்சம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். அது கேட்டு அளவு நாம் கவலைப்படுகிறோமா, பரிகாரத்துக்கு முன்னிக்கிறோமா என்றால் இனிமேல் தான் தெரிய வேண்டும். ஆனாலே அருண தோழர்களே, இப்பொழுது நாம் ஐயோ நீக்கத்துக்காக என்று செய்த மகா நாட்டிலே செய்திருக்கிற தீர்மானங்கள் விஷயமா பேசுகிற போது ஐயோ நீக்கம் என்றால் என்ன சொன்னார்கள். இந்த நாட்டு மக்களாகிய நாமும் இந்த நாட்டுக்கு வயிற்று பிறப்புக்காக ஜீவனத்துக்காக வெளிநாட்டிலிருந்து வந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம நாட்டில் இருக்கும் ஆரியர்கள் சுமார் நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பார்கள். அந்த மூன்று பேர் இருக்கிற இந்த நாட்டிலே அவர்களுடைய செல்வாக்கும் நம்முடைய மானங்கிட்ட தன்மையும் சேர்ந்து நாம இந்த ஆரியர் தவிர்த்து நீதி உள்ள திராவிடர்களிலே 97 பேரும் அந்த பார்ப்பானுக்கு அடிமை. அவன் முதல் ஜாதி பிராமணன், நாமும் நாலாவது ஜாதி சூத்திரன். சூத்திரன் என்றால் கிளி மகன், அடிமை, கூலி இல்லாத அடிமை. அதோட அந்த அடிமைத்தனத்துக்கு ஆம்பளைகள் எல்லாம் அடிமைகள், பொம்பளைகள் எல்லாம் அவனுக்கு வேஷிகள் தாசிகள். அவனும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்சியோடு இருக்கிறதாக நினைச்சுக்கலாம். ஆனால் ஆதாரங்களின்படி, சட்டங்களின்படி, சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி அந்த நாலாஜாதியாக சூத்திரர்களுடைய பெண்கள் அவ்வளவு பேரும் பாப்பானுக்கு தாசிகள். எதில் இருக்குது? இந்து மதத்திலேயே தலைப்பர் தான். நமக்கெல்லாம் பேரு இந்துக்கள்னு. இந்துக்கள்னா என்னங்கிற போது ரெண்டு ஜாதி, ஒரு ஜாதி பாப்பா பிராமணன், மற்றொரு ஜாதி சூத்திரன். சூத்திரன்னா என்ன? பாப்பானுக்கு அடிமை. சூத்திரச்சின்னா என்ன? பாப்பானுக்கு வேஷி. இதுதான் சட்டம். இன்றைய தினம் நம்ம ஆளுகிற அரசியல் சட்டம் இருக்குது, அதிலே இருக்கான். இதை விட நமக்கு இன்றைய தினம் சட்டமாக இருக்கிற நீதிஸ்தலங்கள்ல பயன்படுத்துகிற இந்து லா என்று சொல்கிற சட்டத்தில் சூத்திரன் தாசிபுத்திரன். சும்மா ஏதோ சாஸ்திரத்தில் இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது, அப்படி சொல்றதுக்கு இல்லை. 2000 வருஷமாகவும் புதுசா மற்ற அந்நிய ஆட்சி வந்த கொஞ்ச நாள் போக அவர்களும் மாத்தில அது அவ்வளவு பலப்படுத்தல. அவர்களுக்கு பிறகு வந்த பூரண சுயாட்சி என்று சொல்லுகிற இந்த சுயாட்சியில பாப்பா எல்லாம் பிராமணன், தமிழன் எல்லாம் சூத்திரன், பெண்கள் எல்லாம் பாப்பானுக்கு தாசி. இங்கு ஏற்பட்ட அரசாங்கத்து சட்டத்தில் இருக்குதுனாலும் நமக்கு சரித்திரம் தெரிய ஒரு 2000 வருஷ காலமா அதுக்கு மேல கூட இப்படித்தான் இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் தெரியல, சூத்திரன் அல்லாதவனாக எப்ப இருந்தோம்னு சொல்ல தெரியல. சொல்லுறவங்க ஆரியம் வந்த பிறகுங்கிறாங்க. ஆரியம் வந்ததும் வரப்பு முன்ன ராவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுங்கிறதுக்கும் ஒன்னும் சரியான ஆதாரம் இல்லை. ஆனால நீண்ட நாளாகவே இந்த மாதிரி இருந்திருக்குது, நீண்ட நாளாக நடப்பிலையும் இருந்து வந்திருக்குது. நமக்கு இருந்த ஆட்சியில பாப்பா ஆளல என்னாலும் தமிழனே ஆண்டிருக்கிற சேர சோழ பாண்டியன் மற்ற தமிழ் அரசர்கள் நாய்க்கன் ஆட்சி, கண்ணன் குத்தலங்க ஆகிய நாய்க்குமார் ஆட்சியிலையும் நாமெல்லாம் சூத்திரர்களாகத்தான் கருதப்பட்டு வந்திருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நடப்பும் இருந்திருக்கிறது. நம்மளே ரொம்ப உயரணும், கொஞ்சம் ஏணும், இப்படி படிப்படியா இருந்திருக்கு. கணக்கு போட்டா 2000 வருஷத்துக்கு முன்னேன்னு சொல்லலாம், 3000 வருஷம் கூட சொல்லலாம். இருக்குது பெருசு இல்ல. இந்த 2000-3000 வருஷத்துல 3 பேரா இருக்கிறோம். பிராமணா பேரா இருந்துட்டு பாடுபடாம நம்முடைய உழைப்பிலே சாப்பிட்டுட்டு நமக்கு குருமாரா இருந்துகிட்டு நம்ம பொம்பளைகளுக்கு புருஷனா இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா படிப்படியா குறைஞ்சு வந்திருக்கு. ஆனா இருந்து நிஜம் தமிழ ஒத்துக்க மாட்டான். எம்பியில கூட கோச்சுக்கோ, நீ என்னடா நீயே சாச்சு சொல்றேன். அப்ப அந்த பேரம் எல்லாம் பண்ணிட்டான். பாப்பா கிட்ட போனா புண்ணியம் வேலை செய்ய போட்டான். அரசமெல்லாம் தான் பொண்டாட்டி அவனுக்கு விட்டு கொடுக்க தயாரா வந்துட்டான். அரசம் மாத்திரம் விட்டு கொடுக்கல. பக்தன் எல்லாம் பொண்டாட்டி பாப்பான் கூட்டா கொஞ்சம் மோச்சு பக்கம் நினைச்சிட்டோம். ஏன் இப்படியே பழக்கம், இதுவே தர்மம், இதுதான் மனம், இதுதான் கடவுள் வணக்கம். எங்க மாலையா அதுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி அதை வாழ்த்திட்டே வந்துட்டதுனால மனிதனுக்கு அறிவு தோணல. தோணல இப்ப எனக்கு யார கொண்டு இருக்கிறவங்களுக்கு அறிய வேண்டாம். சில பேரை தவிர 95 வருஷம் எனக்கு ஏறக்குறைய 5 வருஷத்திலிருந்தே பழக்கம் தெரியும். மக்களுடைய பழக்கம் மாதிரி நாட்டில் இருந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த காலத்துல நம்ம பொம்பளைங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்காது. உள்ளபடிக்கே அவன் கொஞ்சம் பெரிய ஜாலின்னு எண்ணம், அவங்ககிட்ட போனா கொஞ்சம் விசேஷம் எண்ணம். நமக்கு இன்னைக்கு அதிசயமா தோணுது, இப்படி கூட இருக்குமான்னு நினைக்கிறீங்க. நான் ஏதோ கொஞ்சமாவது நம்முடைய அனுபவத்தை சொல்றேன். ஜனங்கள் அதிகமாகாது பத்தி அப்போ கவலைப்படல. ஏன்னா அதே மனமாக, அதே சாஸ்திர சம்பிரதாயமாக, அதே மோட்ச சாதனமாக பிரச்சாரம் பண்ணா ஒன்னா ரெண்டா கோயில், ஒன்னா ரெண்டா கடவுள், கடவுளுடைய கதைகள் ஒன்னா ரெண்டா. இவ்வளவுக்கும் நம்ம நம்ம பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணி சொன்னா பாப்பாவுக்கு அதே வேலை, பிரச்சாரமே வேலை. யாருதான் மாற மாட்டாங்க, யாருதான் மாற மாட்டாங்க. நல்ல வேலை பாப்பாங்கிட்ட என்ன மிருகத்துக்கிட்ட போனா புண்ணியம்னா மனுஷன் நடக்க வேண்டியதுதானே. புண்ணியம்னு சொல்லிட்டா மற்ற சங்கதி எங்க கவனிக்க முடியும்? சாதாரணமா நமக்கு சொல்றது கஷ்டம் தான் சொல்லலாம், அதுக்கு ஆதாரம் இப்ப ராமன் பிறந்தான்னா ஆளுக்கு பிறந்தான். அந்த பாப்பா இல்லாதவனுக்கு இருக்கிற முறை அவன் அப்ப பாப்பான்னு கூப்பிட்டான்னு பேரு. ராமனோட அப்ப அவன் கடவுள் ஆயிட்டான், 60,000 வயசு. அதனால அவனுக்கு புள்ள வேணும், தேவம் பண்ணணும். முதல்ல அந்த பொம்பளைங்க ஆளுகிட்ட போனாங்க தெரியுமா? ராமனோட ஒரு அம்மா மாறுங்க முதல்ல குதிரைகிட்ட போனாங்க. குதிரையினுடைய ஆண்குறி எடுத்து அந்த பொம்பளைகளுடைய பெண் குறிக்குள்ள விட்டு அப்புறம் பாப்பாங்கிட்ட விட்டாங்க. சீக்கிரத்தில் சொல்லல, அந்த காலம் அந்த மாதிரி இருந்தது. அந்த யாகம் பண்றவனுடைய கதையை படிச்சீங்கன்னா ஞான சூரியன்ங்கிற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல யாகம் பண்ணி கடைசியில் குதிரைகிட்ட படித்துக்கிட்டு அந்த அம்மா அந்த குதிரைக்கு சொல்றோம், குதிரைய இந்த நல்ல நேரத்துல என் புருஷன் பண்ற வேலையும் நீ பண்ணு. கையில புடிச்சுக்கிட்டு சொல்றா அந்த பண்டத்தை. அவங்க கதி அப்படி இருந்தா நம்ம பொம்பளைங்க கதி எப்படி இருக்கணும்? அது ஒரு குறைவுன்னா தானே பேச்சு, அது ஒரு பெருமை. தெளிவா இருக்குதா எப்படி எப்படி என்னமா அந்த மாதிரி மக்கள் இடையில உணர்ச்சி ஊட்டிட்டோம். உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்னது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், நம்ம பொம்பளைங்க அப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்னு. இருக்க வேண்டாம், இருக்கிற என்ன வச்சுக்கோ. ஆனா நம்ம ஊர் அன்னைக்கு வெளியே இருக்குது மலையாளம், அங்க ராஜா பொண்டாட்டி, ராஜா பொண்டாட்டிங்கிறோம் காசு கொடுத்து பாப்பாங்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பாப்பாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். ரெண்டு ராணி இருக்கிறானுங்க, மூத்த ராணி ஒண்ணு, இளைய ராணி ஒண்ணு, ரெண்டு பேருக்கும் புடிச்சேன். அன்னைக்கு நான் அங்க மலையாளத்து இருந்த போது அவனுக்கு 80 ரூபா, ஒருத்தனுக்கு 100 ரூபா. அந்த ராணிக்கு புருஷனா இருக்கிறது இருக்கிறான் இன்னைக்கு. அவங்க வைக்கப்படுறதில்லை, தப்பு இல்லை. அந்த அப்பாவுக்கு பிறக்காத போனா ஆட்சியில பங்கு இல்லை, ராஜாவை வர முடியாது. ஏன்னா இப்படி இருக்குவாங்க, இன்னைக்கு இருக்குன்னு சொல்றேன். இன்னும் அங்க இருக்கிற ஜமீன்தார் கொண்டாட்சியெல்லாம் பாப்பா கிட்டலாம், கொஞ்சம் மட்டும் சொந்த ஜாதிக்காரங்க கிட்ட போறது. அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டான், வாண்ணவா போன போ அந்த மாதிரிதான் நடக்குது. ஜமீன்தாரன் வீட்டுல மெகாதாரன் வீட்டுல பெரிய பேர் போன நாயன்மாருடைய பெரும் குடும்பத்திலே இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு. அதனால நமக்கு அதுக்கு வெகு தூரம் இல்லையே, இங்கிருந்து ஒதுக்கப்பட்டது தானே, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடைஞ்சது தானே. இதுக்கு முன்னாலே நம்ம கதை நமக்கு தெரியுமா, எது நல்லது எது கெட்டது தெரியுமா? உங்களுக்கு இன்னும் சொல்றேங்க, நமக்கு கல்யாணமே இல்லையே சட்டத்துல மந்திரணத்துல, நம்ம கல்யாணமே கிடையாது, நம்ம தான் அடிமைதான் பாப்பாங்கிட்டோம். அப்படி எங்க இருக்குமான்னு சொன்னா உண்மையா சொல்றேன், பாப்பா வந்த போதுதான் கல்யாணம் இல்லைன்னு பண்ணுதான்னு நினைக்காதீங்க. நான் கேட்கறீங்க, யாராவது புல வந்திருந்தா நம்ம நாட்டுக்கு பாப்பா வர்றதுக்கு முன்னா நமக்கு கல்யாணம் இருந்ததா, நமக்கு பொண்டாட்டி இருந்தாங்களா? அந்த கல்யாணங்களுக்கு ஒரு சொல்லு கிடையாது. இன்னைக்கும் மத்தியில வந்து உண்டாக்கிட்டே தவிர கல்யாணம்ங்கிற காரியத்துக்கு ஒரு சொல்லே இல்லை. கல்யாணம்னா அதுக்கு சேர்ந்தது இல்லை. புருஷன் பொண்டாட்டி உட்கார வச்சு தாலி கட்டி நல்லா நிற்கிறாங்களே, அதுக்கு உண்டான பேர் அல்ல அந்த கல்யாணம். கல்யாணம்னா ஒரு நல்ல பேர், ஒரு சுபமான பேர். நிவாரணம்னால அதே மாதிரிதான், மேல கீழேன்னு அர்த்தம். அப்படின்னு என்னமோ கல்யாணத்துக்கு பேரே இல்லை. தமிழனுக்கு அந்த கை தான் இருந்தது. ஆனா தமிழன் குடும்பத்தோட வாழ்லையான்னா ஆதாரங்களிலே காதலோட வாழ்ந்திருக்காங்க. அவசியங்களா விவசாயிகளா தாசிகளா இல்லை, ஏதோ குறிப்பிட்ட ஒருவனு அன்பு காதல் அதோட வாழ்ந்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, அது சாதாரணம். இவங்களுக்கு அப்புறம் திருப்பிட்டோம், கல்யாணம் கிடையாது அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட ஜாதி நம்ம நாட்டில் இருக்கு. இன்னைக்கும் அந்த மாதிரி ஜாதி நம்ம நாட்டில் இருக்குது. எங்க நாட்டில் உண்டு? காங்கி நாட்டில். காங்கி நாட்டில் தொங்கல்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதி ஆம்பளை வேலைக்காரன், பொம்பளை மற்றவங்களுக்கு பயன்படுவோம், கல்யாணம் கிடையாது. இன்னைக்கும் இந்த பழைய கோட்டை அது இருக்காங்க, அங்க இருக்கிற மகாத்தாரெல்லாம் வேணுவேன். நாலாச்சரியா இப்ப குறைஞ்சி வந்துட்டு கல்யாணம் அவனை பிரமாதமா இல்லை. அப்போ ஒரு காதல் அன்பு அப்படின்றது பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அதை பார்த்து நம்மளை வந்து செய்துக்கிட்டான்னு ஆச்சு. என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமுதாயம் காரணமாக ஜாதி காரணமாக செய்யப்படுற இழிவு ரொம்ப கொடுமையா இருந்தது. அதுல எவனும் கை வைக்கல. நான் சொல்லத்தான் வந்தேன், 2000 வருஷமா இந்த இழிவு இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் பாடுபட்டு இருக்கணுமே, கஷ்டப்பட்டு இருக்கணுமே, இதை மாத்த வேணும்னு எவனுக்கும் தோழியே. நம்ம அரசியல் கல்வி எடுத்துக்கிட்டா அனந்தம் கொண்டாக்கி பாப்பா போட்டு கொடுத்தாங்க, கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டு
திருவிடம் திருவிடம்
உண்மை ஜில்லாவில் இந்த ஊருக்கு பக்கத்தில் திருவிடம் தொழில் இருக்குதான். எதுக்கு சொல்ல, அது அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு. அதெல்ல கேள்வி, அது இழிவா பண்ணி பொம்மை எல்லாம் தங்களுக்குத்தான் சொந்தம்னு பண்ணி நமக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை செய்யறதுதான் கடமைன்னு பண்ணி நம்ம ஜாதியே அவங்களுக்கு பொம்மை விட்டு கொடுக்க வேண்டியவனு ஆக்கி நம்ம எல்லாம் தேவையான ஆக்கி சட்டமும் பண்ணி காரியம் இருக்குன்னா வளர்ச்சிக்காக வேண்டி இப்ப செத்து போக வேண்டியது இல்லை, அதுக்காக நாக்க பிடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு தோன்றுகிற உணர்ச்சிப்படி எப்படி இருக்க வேணும், எது தப்பு, இன்றைக்கு எது மானக்கேடு, இந்த உணர்ச்சி நமக்கு வேணும்னு அதைத்தான் இப்ப நாங்கள் சொல்றோம். அந்த காலத்துல இருந்ததுன்னா என்ன வச்சு வேணும்னு அர்த்தம் இல்லை. அந்த காலத்துல என்னென்னமா நடந்திருக்குது, நான் சொல்றேன். அந்த காலத்துல நாம கண்ணில் பார்க்காட்டாங்க, நிஜமா நடந்தாங்க இல்லையாட்டாங்க, நம்ம சாமி கொண்டாட்டிங்கன்னா குழந்தைகிட்ட காதல்கிட்ட அவங்ககிட்ட இவங்க கிட்ட போனாங்கன்னு இருக்குது கதை. நம்ம கடவுள் கொண்டாட்டிங்கள, அதனால இன்னைக்கு சாமி கொண்டாட்டியெல்லாம் கொஞ்சம் காலை சேர்த்துறானா. காலப்போக்குல மாணவமான நிலைமை உத்தேசிச்சு, வளர்ச்சி உத்தேசிச்சு மனித சமுதாயம் திருத்தப்பட வேணும். அங்க கொண்டுதான் நாங்க செய்யறோம், அதுல எவ்வளவோ செய்யிட்டு வர்றோம், எவ்வளவோ செய்யறோம். செக்கிலின்னு பழையன்னு இருக்கிறாருன்னா செக்கிலின் பழையன்னு ராமாயணத்தில் இருக்கிறானே, தீண்டாத ஜாதி பாரதத்தில் இருக்கிறானே தீண்டாத ஜாதி அப்படின்னா 2000 வருஷமா இருக்கணும் இல்ல, குறைஞ்சது அது 1 கோடி வருஷம்ங்கிறான், 50 லட்சம் வருஷம்ங்கிறான், என்ன இத்தையோ யுகம்ங்கிறான், என்னமோ பேசட்டும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கு ராமாயணத்தில் இருக்குது, இன்னைக்கு இருக்கிற விஷ்ணு புராணத்தில் இருக்குது. விஷ்ணுவுக்கு விஷ்ணு ராஜா பார்க்க வந்தா அவன் ஒரு குதிர மேல வந்தான், அந்த குதிரையை விஷ்ணு கொண்டாச்சு பார்த்தா அந்த கோயில்கிட்ட படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன்ட்டா. அத்தரும் அவளுக்காக வேண்டி இந்த புருஷன் ஒரு குதிரையாகி அவளை ஒரு குதிரையாக்கி குதிரை மாதிரி பண்ணி காலை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றா அவன் அந்த பிள்ளை இன்னைக்கு கடவுளா இருக்கிறான். விளையாட்டு கதை இல்லை, அந்த கடவுள் கதையில இதெல்லாம் வருது. காரணம் அப்ப அவ்வளவு சிந்தனை இல்லை, அவள மாணவமானத்தை பத்தி கவலை இல்லை. எப்படி இருந்தது சமுதாயம்னு சொன்னா ராமாயணம் மற்ற புராணங்களை பார்த்தாலே போதுமே, அது வந்து நாம எவ்வளவு மாறி இருக்கிறோமே, ரொம்ப சின்னமா தான் இருக்கு. முறை என்ன, அப்பன் கொண்டாட்டி மகதான் நம்ம வழக்கமா ஆரியம் வழக்கமா அப்படின்னு கேப்பீங்க. பிடிச்சா சொல்ற ஆரியனுடைய கதைகள் இல்ல, ஆரியனுடைய கடவுள்கள் இல்ல, மறை இல்ல. அந்த பிரம்மாங்கிற ஒரு கடவுள் பெரிய கடவுள், அதுதான் ரெண்டு கடவுளையும் உண்டாக்குங்க அப்படித்தான் எழுதுறோம். அப்புறம் அதிக உண்டாக்கி சீதாவை உண்டாக்கிச்சுன்னு என்னமாச்சிங்க பண்ணோம். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு, அவனோட மகள் சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா இந்த பொம்பளை அவன் உண்டாச்சு போட்டு பார்த்தா அழகா இருந்தா போய் காட்டி பிடிச்சான். அவ என்னன்னு அப்ப நான் தெரியும் என்னன்னு காட்டி பிடிக்கிறியா என்ன, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஓடுனான், இவன் ஓடுனான், சிவன் பெருமா கூப்பிட்டேன், என்னடா மகள் கிட்ட இப்படி சகலம் பண்ணேன். ஆ உனக்கு தெரியாதா, ஆசை வந்து அம்மா என்ன மக என்ன போட்டான் போமா, அவனா ஆசை வந்தா பேரம் இல்லைங்கிறான் எப்போ அவங்க பேசிட்டான். அப்புறம் அவனை அவளுமே பண்டாட்சி புரிசனா இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு முறை இல்லாது அத்தனையும் பெறட்டுன்னு சொல்ல முடியுமா? காரியம் வேணா நடந்திருக்காதே தவிர அந்த முறை அன்னைக்கு இருந்திருக்குன்னு ஒத்துக்கணும், இல்லாட்டா வேணா. இப்படியாக எவ்வளவு இருந்திருக்குது. கூடுமான வரைக்கும் தமிழன் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தாலும் சில ஆராய்ச்சிக்காக சொல்றாங்க கீழ்கட்டும். இப்ப என்ன இத பரிகாரம் பண்ண வேண்டாமா? உலகமெல்லாம் மாறுதல் அடைஞ்சி இருக்கிற போது, மனித சமுதாயத்தில் எல்லாம் பெரிய திருத்தங்கள் வந்திருக்கிற போது, நாம இன்னமும் அந்த காத்து மிராண்டில் வாழ்ல இருக்கிறதுனா என்ன? ஏன் மாறு கூடாது என்று பல துறையிலே மாறுறோம். மாறிட்டு வந்துட்டுமே ஏறக்குறைய எனக்கு தெரிய ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாறி இருக்கிறோம். ஆயிரத்தி 1915 வச்சுக்குங்க, அன்னை வரைக்கும் என்ன மொழி இருந்தது நாட்டில்? எங்க பார்த்தாலும் சனாதன தர்ம சபை உண்டாக்கணும். கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க எவ்வளவு மாறுதல் எல்லாம் பண்ணி இருக்கிறோம். சனாதன தர்ம சபை ஒருவருக்கு ஒருவருக்கு உண்டாக்குவோம். பாப்பா அந்த பாப்பாவோட சேர்ந்த கோயில் பசங்க இருப்பாங்க, சைவத்தில் சில முட்டா அயோக்கிய பசங்க இருப்பாங்க, வைணவத்தில் சில அயோக்கிய பசங்க இருப்பாங்க. நிஜமாவே பாப்பானுக்கு பிறந்தா புண்ணியம் நினைக்கிற பசங்க அவனு இத பரப்பிட்டே வருவான். ஒரு ஊர் நாகரிகமாச்சு. இப்போ நாகரிகம் என்ன அர்த்தம்னா, பகுத்தறிவு மகாநாடு, பகுத்தறிவு சங்கம் ஏற்பட்டதுன்னா அது பேர் நாகரிகம்னு பேர். மூட நம்பிக்கை இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்யறது. இங்கிலீஷ்ல பேர் உண்டு. இப்ப நாகரிகம் அந்த கிராமம் நாகரிகத்தை வந்துக்கிறது, அந்த கிராமம் முன்னேற்றம் அடைந்தது அப்படின்னு சொன்னா அங்க பகுத்தறிவு சங்கம் உண்டாச்சு, ரேஷன் லிஸ்ட் சங்கம் உண்டாச்சு அப்படின்னு. அது இன்னைக்கு அன்னைக்கு முன்னேற்றத்துக்கு என்ன அர்த்தம்னா, அங்க வர்ணாசிரம சங்கம், வர்ணாசிரம சொல்றது இல்ல. முதல்ல வர்ணம் வரணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டோம். அதுக்கு பதில அங்க என்ன சொன்னா, சனாதனம், சனாதனம்னா பழைய வருஷம் அப்படித்தான் செய்தான். நம்ம தோன்ன பிறகு 1915-20 இந்த உணர்ச்சிகளுக்கு வந்து பாப்பா வெறுப்பு ஏற்பட்ட பிறகு சனாதனம்ங்கிறது அடங்கி போச்சு. வெளிப்படையாக்கள் பயந்துகிட்டோம். விரகாச்சாரியாவன் கூட வெளிப்படையா சொல்லலை, பழம எப்படி இருக்கணும், சாஸ்திரம் எப்படி இருக்கணும், சனாதனம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். அது வரபோது நாமளே எவ்வளவு மோசமா இருந்தோம். ஆச்சாரி சொல்லுவா நம்ம சோதரன்னு, கட்டம் கொள்ளதான் நம்ம பொம்மை சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சுண்ணாம்பு கூட வாங்கக்கூடாதுன்னு. அவன் நம்ம சூத்திரன்மா, நாம அவனுக்கு அவன் சுண்ணாம்பு வாங்கக்கூடாது நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். பத்தி சேடல் தேவாங்க பிராமணம்மா, நாம அவனு சேட பயில இருந்தோம், அவன் நம்ம இழிவா பேசுவோம். பத்மக்காரன் நம்ம சூத்தான் சொல்லலாம், அவனுக்கு நாங்க தண்ணி குடிக்க மாட்டோம். என்னமோ என்ன தண்ணிக்கு என்ன வித்தியாசம், குடிச்சா என்ன, அதை பத்தி கேள்வி இல்லை. அப்ப சொன்னதெல்லாம் ஜாதியை பத்தி அவன் என்ன பேசினாலும் அதெல்லாம் பேசுவேன் அப்படி வந்தது. மரியாதை இயக்கம் வந்த பிறகு ரகசியமா சொன்னது பச்சாங்கமா சொன்னோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1910 முன்னே எனக்கு ஜாதி கிடையாது, எச்சியும் கிடையாது. பிபில எவன் சுருட்டும் பிஜி பிடிச்சு போட்டாலும் அதை பொறுக்குவேன், நான் அதை குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நெல்லிக்காய் கழிச்சவனா தெருவில் போட்டிருந்தானா அதை எடுத்து கறி வாய்ப்பு போட்டுக்குவேன். எச்சங்கள் என்னமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேண்டிய அம்மாசம் வந்தா சாஞ்சி வெளிப்பாங்க குழந்தைங்களுக்கு. வீட்டுல பலகாரம் வேலை பண்ணி வேலையை தூக்கி கொண்டு வந்து ரோட்ல போடுவாங்க. அன்னைக்குன்னா வேட்டையாடுல புளிய கற்பு கட்டிட்டு அதை தூக்கி எல்லாம் உள்ள போட்டு எங்கூட பத்து பசங்க வருவாங்க. இந்த மலையில் ரொம்ப எச்சைகளை எடுத்து வச்சு ஒன்னா பங்கு பொறுத்தீங்களாங்க அந்த மாதிரி நாங்க அந்த எச்சை எல்லாம் அதை எல்லாம் பொறிஞ்சிச்சுன்னு சாப்பிடுவோம். என்ன வேகம் என்ன அப்படின்னு நினைச்சா தீங்கு போச்சு. அந்த மாதிரி இருந்தது பழச்சு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறி வருது. இப்ப மேல போறேன் எங்க போய் நிப்போம்னு தெரியாது. இருக்கிற இல்ல பார்த்து வெக்கப்படுறோம். இருக்கிற கோளாறு நீக்க வேணுங்கிறோம். அந்த முறையில தோழர்களே இன்றைக்கு நாம சூத்திர பாப்பானுக்கு தாசி மகன் தீண்டப்படாதவ கோயிலுக்கு போகக்கூடாது. போனா பாஷ படிக்க வெளியே தானே நிக்கலாம். உள்ள போகக்கூடாது. நம்ம சாமியே நாம தொடக்கூடாது. நாம அடிச்சு காசு வச்சு விற்பது அங்க வெளியே நேரமே இருக்கிறோம். சாஸ்திரப்படி மாத்திரம் இல்லாம சட்டப்படியும் இருக்கும். இத நாம வெளிநாடா சொல்லிட்டு வர்றோம்னாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதுல கொஞ்சம் முனைச்சு நமக்கு அதிகம். இப்ப ரொம்ப தீவிரமான உணர்ச்சி இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு இந்த தீவிர உணர்ச்சி திடீர்னு வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். போன வருஷத்துல அளவு தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே. இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியே நின்றுங்கிறான். சாணியை தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்ப தீண்டாம எங்க போச்சு ஏமாத்திரம். அதனால தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டோம் தத்துவத்திலையும் சொல்லிட்டோம். காரியத்துல சில இடங்களை வச்சுட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். என்ன இவன் என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த கோயிலையும் தீண்டாம இருக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு ஆளுகளை சேர்த்துன்னு இப்ப கோயிலுக்குள்ள போக போறோம். அந்த கோயில சாமி இருக்கு வீட்டுக்குள்ள போவோம். கட்டம் ஏதாவது வந்தா வரும் ஆறாவது வர்றீங்க நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பேர் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணோம் போறோம்னு ஆரம்பிச்சோம். என்ன தோணியோ நம்ம கலைஞர் முதல்வர் டாக்டர் அவர் சொன்னாரு சொல்லி அனுப்பார். எனக்கு இந்த வேலைக்கு இவர் போறாரு பெரிய கலவரமாட்டம் ஆகி போகும். நானே சட்டம் பண்ணி போடுறேன் தாராளமா போயிடல ரெண்டாம் பேருக்கு தெரியாம இல்லைன்னா அதுக்கு இப்படி போகணும் அப்படின்னாரு. சரி அவர் சொன்னதை உடனே ஒத்துக்கிட்டேன். பதினஞ்சு நாள் ஒத்தி போட்டேன். இந்த மாதிரி சின்ன நம்ம முதல்வர் இப்படி சொன்னார் ரொம்ப சௌக்கியம் கலவரம் இல்லாம நடக்குது. இது ஒரு கோயிலுக்கு பண்ணாக்கா அப்புறம் இன்னொரு கோயிலுக்குன்னு வரும். அதனால சட்டத்திலே செய்திருவார் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரு ரெண்டு ஒரு நாள் ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார். நம்முடைய கோயில்களில் இந்துக்களுடைய கோயில்களில் இந்துங்கிற தலைப்பில் வந்தவன் எவனும் பூஜை பண்ணலாம் பாப்பாங்க பண்ணணும்னு இல்லை அப்படின்னு சட்டம் பண்ணி போட்டார். அப்புறம் பூஜை பண்ணலாம்னு அப்ப நீங்க போறது என்ன ஆட்சி அப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த சட்டம் வந்தது. வந்த உடனே மலையாளத்துக்காரன் உடனே இங்க சட்டம் வந்தது அந்த காரியத்தில் அவன் நடத்திட்டோம். அதுக்கு அவன் எல்லாம் விட்டு மலையாள கோயில பூஜை பண்றாப்புல இன்னைக்கு நடக்குது. இங்க என்ன பண்ணா ஒரு அஞ்சாறு பாப்பா நீங்க சேர்ந்து இந்த ஹைகோர்ட்ல போனா இங்க இவனுங்களுக்கு சட்டம் இப்படி நடப்பானுங்க. சட்டத்தை பத்தி கவலை இல்லாத ஜாதி இப்படி நடக்கிற ஜட்ஜுகள் சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்கிட்ட போனா சரிசா போயிடும்னு அவன்கிட்ட போய் கோர்ட்டில் போனோம். எங்க அண்ணா கோயிலுக்குள்ள பிரவேசிக்கலாம் பிரவேசிக்கலாம் சட்டம் பண்ணி போட்டாங்க. அந்த ஜட்ஜி என்ன பண்ணா இந்துக்களுக்கு சாஸ்திரம் இருக்குது, அதுபடிதான் ஒரு நடக்கணும். இந்துக்கள் சாஸ்திரப்படி இந்த கோயில் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் திட்ட ஆகமம்னு இருக்குது, அந்த ஆகமத்தின்படி கோயிலுக்குள்ள சுத்தரும் போகக்கூடாது. அதனால அந்த சட்டம் செல்ல அப்படின்னுட்டான். அப்புறம் கோயிலுக்கு போகிறோம்னா இவன் சட்டம் பண்றது, சட்டம் பண்ணாரு, செல்ல அப்படின்னுட்டாங்க. என்ன நினைச்சு போச்ச, அது அதிகமா கூட எழுதி போட்டோம். சூத்திர என்ன தாழ்ந்தவன், ரெண்டு ஜாதி தான் உண்டு, அரசியல் சட்டத்துலயே ரெண்டு ஜாதி தான் இருக்குது. ஒண்ணு பாப்பா பிராமண, இன்னொன்னு நம்மள நாம சூத்திர, ரெண்டே ஜாதி தான். சங்கராச்சாரியம் சொல்லிட்டான் சட்டத்துலயும் ரெண்டு ஜாதி தான்ட்டான். ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நாலு ஜாதிக்கும் இருக்கணும். சத்திரிய உறவு போடலாம் சூத்திரம், வைஷ்ணவ உறவு போடலாம் சூத்திரம், சத்திரியின் தொட்டா இவ்வளவுதான் பாவம், இவ்வளவுதான் ராட்சித்தம், இவ்வளவுதான் சடங்கு. வைஷ்ணவ தொட்டா சூத்திரம் தொட்டா அதிகம். இப்படி படிப்படியா ஜாதியை நினைச்சு ஆகமத்திற்கு நீ எவ்வளோ ஒரு ஆகமத்தை எடுத்து போட்டு திருப்பி போட்டான். அப்புறம் என்ன இப்பச்சு ஆகமத்துக்கு உசுறு வந்துட்டது. இந்த ஒவ்வொன்றே ஆகம் அப்படி ஆகம் அப்படி என்ன பல சொன்னா தகுந்தா உண்டா? அப்புறம்தான் இந்த ஆகமம்னா என்ன, இதுக்கு ஆறு தலைவன், எப்ப எழுதுனது, எவன் சொன்னவன், நாகே இல்லை, நம்ப வேண்டியது அவன் சொல்றது. என்ன ஆகமம்னு பூந்து பார்த்தா இந்துக்களுடைய ஆகமம்னா இந்துன்னா என்னடா அண்ணம், ஒண்ணுமே இந்துன்னா என்ன, யார குறிப்பிடுகிறது, என்ன ஆதாரம் அதுக்கு, அதுக்கு தலைவன் ஆறு, அதுக்கு காலம் என்ன, எவனால சொல்ல முடியுமா? ஆனா நாம எல்லாம் அதுல பட்டுக்கிட்டோம். இந்துங்கிறதுக்கு வியாக்கியானம் சொல்ற ஐயா சட்டத்தில், இந்தியாவில் உள்ள மக்களிலே கிறிஸ்தவன், முஸ்லீமு, பார்சி, இவங்க தவிர்த்த மற்றவங்க எல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் தான் வியாக்கியம். அது என்னன்னா பௌத்தம் இருக்கலாம், சமணன் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாட்டில் இருக்கலாம், மதத்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இன்னமும் பௌத்த யுவாதிகள் இருக்கிறாங்க, கடவுள் மதம் சாஸ்திர சமூகத்தை நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்க கட்சி இல்லாதனாலன்னா இவங்களும் இந்துக்கள் தான், இவங்களும் பாப்பாவுக்கு தேவையா மக்கள் தான். பௌத்த கிடையாது, அந்த பேச்சே வேணாம், அந்த பேச்சுக்கே இடமில்லை. சட்டம் நாத்தியாதின் கிறிஸ்தவனா, முஸ்லீமா, பாசியா, யூதனா இல்லைன்னா அவன் பாப்பானா அல்ல, ஆனா தேவையாமல சட்டம் இத காயப்படுத்தினான். ஆகமத்துல இன்னைக்கு எவனும் சொல்ல மாட்டானே ஆகமங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்ச ஆகம் அல்ல, தெரியாதது அல்ல, சரித்திரம் இல்ல இருக்கு. அவன் சொல்றதுதான் எப்படி ஆச்சு அந்த யோகம் இந்த யோகம் அதுல வெங்காயம் இந்த பயிர்களுக்கு ஆயுஷ் என்னடா, 10 லட்சம் வருஷம், 8 லட்சம் வருஷம், 15 லட்சம் வருஷம். அது ஏன் இன்னைக்கு சட்டத்தில் நமக்கு தீர்ப்பு அரசாங்கத்தோட யோகு, அதுக்கு முன்ன நம்ம யோகு. இப்ப நமக்கு சட்டப்படி தீர்ப்புன்னா அந்த சட்டத்தில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள், உபயோகப்படுத்துகிற ஆளுகள், யாருன்னா ஒருத்தனுக்கும் தெரியாது. போனையும் அதுக்கு முந்தினும் அவன் ஆறு, அவன் ஆறு, அவன் விசாரத்தல், அவன் வசிக்க, அவன் எக்க, அவன் இவங்க எல்லாம் இருந்திருப்பானா? எங்க இருந்தா இவன் இருக்கிறது? பத்து ரூபாய், எட்டு ரூபாய், பதினஞ்சு ரூபாய் இருக்காங்க. எங்க இருக்கிறான்? மேல் லோகத்தில் இருக்கிறான். இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணான்னா எந்த வழியில வந்தா, எந்த வழியில போனா, எந்த ஊர்ல இருந்தா, என்ன சொல்றேன்? நாடி இல்ல. பாப்பா எதை சொல்றானா அதுதான் கடவுள், அதுதான் சட்டம். அது படிக்கிட்டா நடக்கணும், இல்லாவிட்டா பின்னர் அந்த அளவு வந்துட்டு. இப்போ அதைத்தான் இப்ப நாம சிவராஜ்யங்கிறோம். இந்த சுதந்திரங்கிறதுக்கு யோகியில் என்ன, இந்த அரசாங்கம் சுதந்திரம் வந்த உடனே இந்த சுதந்திர நாட்டில் கடவுளுக்கு மதத்துக்கு மத சம்பிரதாயத்துக்கு இல்லை. இந்தியா சுதந்திரம் வந்த நாட்கு செக்யூலர் ஸ்டேட், செக்யூலர் ஸ்டேட்னா கடவுள் மத சம்பிரதாயம் கிடையாது. அது இப்படியே நடக்க வேண்டியது. இன்னைக்கும் காந்தி சொன்னா சாஸ்திரத்திற்கு சட்டங்கள், ஆனா தீர்ப்புல கடவுள் மதம் சாஸ்திரம் சம்பிரதாயங்களை பற்றி. அது என்ன, மறுங்கி போனா சாஸ்திரங்கள் பத்தாயிரம், இருபதாயிரம், லட்சம், ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாலே நடந்தது உண்டாக்குன சாதனங்கள் என்று சொல்றது. அப்படி அவ்வளவு காலத்து சாதனம் ஒண்ணு இல்லை, இருக்க முடியாது. இப்ப ரெண்டு மூவாயிரம் வருஷத்துக்குள்ள உண்டாக்குன அந்த வருஷம் போட்டுக்கிட்டோம், அது அமல்ல கொண்டாந்துட்டோம். தீர்ப்புல வந்துட்டு என்ன தீர்ப்பு எல்லாம் சொன்னாங்களே. நான் சொல்றேன், பாப்பா பிராமணன், மற்றவங்கன்னா சூத்திர, பாப்பான்னா கடவுளுக்கு சமானம், சூத்திர என்ன தேவையா மகன், அவன் போன்றாச்சியெல்லாம் பாப்பானுக்கு பாப்பாச்சு. இதுதான் இன்னைக்கு, இதுதான் இன்னைக்கு தீர்ப்பே ஆயிப்போச்சு. இதைத்தான் என் நாம இப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது. உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது, நம்ம நாடு சுத்த பட்சிக்காரியா போகுது. விஞ்ஞானத்துல விருதியாகுது, நாம மூட நம்பிக்கையில விருதியாகிறோம். யாரும் வைக்க வைக்க மாட்டேங்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுறோம். என்ன பார்க்கிறோம்? நான் எப்படி செக்குலர் ஸ்டேட்டு கடமை தான் இல்லை, நியாயத்துல தீண்டாம இல்லைன்னு சொல்லி போட்ட, சட்டத்துல தீண்டாம கிடையாது இருந்துச்சு, ஆனா மதத்துல இருக்குறாங்க. சட்டத்துல தீண்டாம இல்லை, ஆனா மதத்துல இருக்குது. அது வழி நடந்தாலும் அப்ப எங்களுக்கு மாறுதல் என்ன? பேருதான் மாறுதல், இதோட காரியத்துல என்ன? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது? ஏதோ போராடணும். கொஞ்ச நாளா பாப்பான ஜெயிச்சோம், எதுல ஜெயிச்சோம்? உத்தியோகத்துல அவனே நூற்றுக்கு 90 பேரா உட்கார்ந்து இருந்தான், அதுல பிரவேசிச்சு கொஞ்சம் நாம பங்கெடுத்துக்கிட்டோம், நல்ல பங்கு நமக்கு. அதத்தோட வேற எதுல மாறிட்டு இருக்கலாமோ? எந்த மூட நம்பிக்கை ஒளிஞ்சு போச்சு? எங்க பார்த்தாலும் கடவுள், எங்க பார்த்தாலும் கோயில், எங்க பார்த்தாலும் உற்சவம். நெருப்பு பிடிச்சி வந்த தேர்தலாம் புதுசு புதுசா உச்சிட்டு வந்துருக்கு. வெளிஞ்சு போயிட்டு கோயில் எல்லாம் இப்ப கட்டப்படுது. செக்யூலர் ஸ்டேட் ஆளுநர் கட்சியோ பகுத்தறிவு கட்சி? ஆளுநர் பகுத்தறிவு காலம்தான். அது கூட இப்ப சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்திரியில் பேரு சில பேர் பகுத்தறிவுக்காரர் தான். ஆனா ஓட்டுக்கு கோயில் கட்டினத்தானே ஓட்டு வரும், அதனால கோயில் கட்ட வேலையும் பார்த்து போயிட்டுதா இருக்கு. அவங்களுக்கு நமக்கு ஓட்டு தேவையில்லை பாருங்க, நமக்கு ஒண்ணு எதிரியில் பாருங்க. அரசாங்கம் நம்ம கொள்கை இல்லைன்னா அவங்க விரோதமா நினைக்கிறவங்க ஓட்டோடு எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு நம்ம செய்யலாம். அதையே நம்ப முடியாது, நாம நாம செய்யலாம். ஆனால் இப்ப நாம இந்த விதமான பேகங்களை ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். வாயில பாடுபட்டா முடியாது, சும்மா பேச்சளவில் சட்டத்தில் இருக்கிறத எப்படி முடியும்? அப்பாண்டுக்கெல்லாம் 103 பேர் அவனை கொள்ளலாம். நாளைக்கு வாங்கடா சீச்சு போட்டு அதான் பாப்பாங்க கொல்ல வர்றீங்கன்னா வருவாங்க பேர். அந்த 3 பேரையும் தேடி தேடி கொள்ளுங்கன்னா கொள்ளலாம். சட்டத்தை எங்க போறது? அரசாங்கத்தை கொள்ள வேணும், சட்டம் வாங்கும். அப்பாங்க கொள்றதுனாலே முடிஞ்சு போகாத விஷயம், சட்டம் மாறணும். அதுக்கு வேண்டிய காரியம் செய்யணும். அதைத்தான் சிந்திச்சோம். அதுக்கு வந்து இந்த சட்டம் அவங்க போட்டு தீர்ப்பு நாம செய்த காரியம் செல்லாதுங்கிறது. இன்னும் சில பழக்க வழக்கங்கள் மாறணுமே. நேற்று மாற்றிக்குவாங்களா? சீதாமை இல்லைன்னு சொன்னா தெளிவா சொன்ன தீண்டாமை கிடையாது. ஆனா மதத்தில் இருந்துட்டான். என்னடா மதத்தில் என்ன? கோயிலுக்கு போனா வெளியே நிக்கணும்டாங்கிறோம். என்ன கோயில் இருந்த கோயில்? சாரங்கம்பாணி கோயில். இந்த சாரங்கம்பாணி கோயிலுக்கும் திருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு என்ன வித்தியாசம்? இங்க இருக்கிற கல்லுக்கும் அங்க இருக்கிற கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சாரங்கம்பாணி கோயிலுக்குள் இருக்கிற போது என்ன ஒத்தி, வெளியே வந்த மரத்தடி இருக்கிற போது என்ன மட்டும்? இதே காரியம் பண்ணித்தான் வெளியே அவ பண்ணலாங்க. அவன் பார்த்து சொன்ன தீர்ந்து நான் போகலாம், கோயிலுக்கு போகணும்னா குளிக்கலாம், மடி கட்டிக்கலாம், பட்டு கட்டிக்கலாம், எச்சம் நெல்லிக்காவது பாவலா போட்டுட்டு போகலாம், திடீர்னு கோயிலுக்கு போகலாம். அந்த வாக்கு பண்ணி கண்டவுடனே டக்குன்னு நின்னுக்கு. ஒரு வயதுல நம்ம குளிர் பிடிச்சி விட்டு இல்ல, இந்த மடையிலே நின்னுக்குறாங்க. ஏண்டா முட்டாள இங்க வெளியில் இருக்கு, உள்ள போனா தீச்சுங்க. ஏண்டா தீச்சு, நீ மனுஷன் தாண்டா? இல்ல நான் சூத்திரங்க. நம்மளே ஒத்து வச்சு நம்மளே இல்லவா நிறைவேற்றி வைக்கிறோம். எப்ப மாறப்போகுது? மாற்ற வேணும்னா அதுக்காக பாடுபட்டுதான் ஆகணும். சட்டத்திலே இல்லையே, போலாம் சொன்னதுதான் சட்டம் மாத்திட்டானே. நாங்க என்ன சொல்றோம்? இப்ப இருக்கு சட்டத்தை மாற்று. சட்டத்துல தீண்டாம இல்லை. இது மதத்தில் தீண்டாம இல்லை. இப்ப நீ சட்டத்தில் தீண்டாம இல்லைன்னு போட்டிருக்கிற, எந்த காரணம் கொண்டும் தீண்டாம இல்லைன்னு அதுக்கு ஒரு புள்ளி போட்டு மதத்தை தவற அப்புறம் பண்ணிக்கிட்டு. அப்புறம் சட்டத்தில் ஒரு வரி எழுதியிரு, எந்த மனையிலேயும் தீண்டாமை இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். அந்த தீண்டாமைங்கிறத அடிச்சு போட்டு எந்த முறையிலேயும் ஜாதி இல்லை. என்ன நட்டம் உனக்கு? என்ன நட்டம்? எவனுக்கு ஆபத்து? ஜாதி தான் 103 பேரா இருக்கிற பாப்பாங்க போய்கிட்டீங்க போயிடும், ஏமாத்து போடுறது போயிடுமான தவிர மற்றவனுக்கு எல்லாம் என்ன கேடு? 97 பேருக்கு என்ன நட்டம்? ஓட்டு கணக்கு பார்த்தா நாம கோடி கணக்கா இருக்கு, அவன் லட்சக்கணக்கா இருக்கா? நம்ம ஓட்டுலதான் அரசாங்கம் வருது, நம்ம ஓட்டுலதான் சட்டம் செய்யப்படுது. அந்த சட்டத்தில் நம்ம தேவையப்ப வேணா இருந்தா தீண்டாத வேணா இருந்தா நாம மனுஷனா? நாளைக்கு தான் நீ ஓட்டு கொடுத்து மாத்த முடியுமா? பணம் சேர்த்து வச்சிருக்கா அந்த அம்மா? இப்ப 6-7 கோடி ரூபாய் வச்சிருக்கா, வர எலெக்ஷனுக்கு ஆரம்பிக்கிற போது 15 கோடி ரூபாய் வச்சிருக்கு எலெக்ஷனுங்களா? ஒரு மாகாணத்துக்கு 1 கோடி ஓட்டு வந்துருக்கு. சென்னைக்கு அப்புறம் நம்ம சங்கதி விழுது. நாம சொல்றோம் மாத்தீரா சுந்தரங்கள் பூரண சுயேட்சைங்கிற 71 வயசானவனுக்கு எல்லாம் ஓட்டுங்கிற கணக்கு பத்து எப்படி செய்ய அதப்படி செய்ய. 21 வயசு ஆனவனா நான் தேவையா மகன் ஓட்டு பண்றோம். பண்ணி வச்சிருக்கிற முறையில மனுஷன் ஒருத்தனும் அவனை பத்தி சிந்திக்க இடமில்லாம காசு வந்தா ஓட்டு பண்றான். அப்புறம் எங்க போறது நாமோ நாகினால அரசாங்கத்தை கேட்கணும். அரசாங்கமே மாத்தினு சீதாமீன்னா எங்க வந்தது தெருவிய கிடந்தது தீண்டாமையும் சாஸ்திரப்படி ஆகமப்படி இருந்த காரியம் தானே. தீண்டாமையில முதல் மண்டலத்துல பாப்பான் இருக்கு, இரண்டாவது மண்டலத்துல பைசி சத்தியமோ சூதனும் இருக்கலாம் வச்சுங்க நாம இருக்கலாம். மதுச்சவத்துல அந்த பக்கம் இருக்குன்னு பஞ்சவன் செக்கில் பயணி சொல்றவன் ஆகமத்தின் படிதானே ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க தாழ்த்தப்பட்டவன் எங்களோட வந்து நிற்கிறானே கோயில்ல இரண்டாவது மண்டபத்துல அது ஆகமத்துக்கு விவாதம் இல்லையா. நாங்க வந்து இடம் ஆகம் கட்டு போனா பரவாயில்ல, நீங்க இருக்க இடம் ஆகம் பாதுகாக்கணுமா. கொஞ்சம் சாரமாய் கோயிலுக்குள்ளே இதுக்கு முன்னே வரக்கூடாது வச்சிருந்தது மதுரைக்கு எல்லாம் நாடாரே உள்ள வரக்கூடாது. சாய்வு போவாங்க போவோம் மட்டும் எல்லாம் போவோம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கோயிலுக்கு நாடா போகக்கூடாது. இப்படி பல ஊருக்கு பல மாதிரியா இருந்தது எல்லாத்தையும் ஒரு வரியில எடுத்தாய் போச்சு. அந்த ஆகமம் தானே இதுவும். இதுக்கு மாத்திரம் என்ன இருக்கா இப்ப வேலை பண்றதுனால கொஞ்சம் ஜனங்க அடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கும் ஆகமம் கொண்டாந்தாலும் கொண்டாந்துட்டு தப்பா உள்ள விட்டுட்டான்னு கேள்வி எல்லாம் போச்சு. இனிமேல் எங்கு பழைய நிக்கிற இடத்துலாம் சக்தி நிக்கிற இடத்துலாம் மத்தவ நிக்கிற இடத்துலாம் அப்படின்னு வந்து அடுக்கிறவங்க ஆகம நல்ல என்ன தீங்குங்க ஐயா. உலகம் உள்ள வரைக்கும் நாம கட்டி ஆகவேதான் இதை மாத்தணும். மாத்திரத்துக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம். நீண்ட நாளாக இந்த மாதிரி இருக்கிறது கொடுமை. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நீ சொல்ற ஆதாரம் எல்லாம் நிற்க முடியாது ஆராய்ச்சிக்கு. இந்துக்களுக்கு தாங்கல இந்துன்னு ஆறுன்னா உன்னாவே சொல்ல முடியாது. இந்துன்னா ஆறு இந்துன்னா எது இருக்குது. இந்து மதம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?